الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லா உலகங்களுடைய இரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே வளர்வதற்காக, அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான அருள்களை நியமத்துக்களை தருகிறான். அந்த நியமத்துக்களை எல்லாம் தந்து எங்களை அவன் பரிசோதிக்கிறான். நாம் அந்த நியமத்துக்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று எங்களை அவன் பரீட்சிக்கிறான். எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை தருகிறான், அறிவை தருகிறான், அதிகாரத்தை தருகிறான், பிள்ளை செல்வங்களை தருகிறான். இப்படி எத்தனையோ வகையான இந்த நியமத்துக்களை, இந்த அருள்களை அல்லாஹு தஆலா தருவது நாம் அவற்றை வைத்து விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. லதுஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நாளை மறுமையிலே இந்த நியமத்துக்கள் சம்பந்தமாக கட்டாயம் விசாரிக்கப்படுவீர்கள், கட்டாயம் விசாரிக்கப்படுவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே வாழ்க்கை என்பது ஒரு சோதனை மாத்திரமல்ல, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இவை அனைத்தும் சோதனைக்கான கருவிகளாக இருக்கின்றன. நாம் மௌத்தாகியதற்கு பின்னால் கபரிலே மனுஷருடைய மைதானத்திலே இந்த ஒவ்வொன்றுக்காக வேண்டியும் கட்டாயமாக கேட்கப்படுவோம். கட்டாயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்ற சோதனைகளில் ஒன்றுதான் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளை செல்வம். அவர்களை பற்றி கட்டாயமாக அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே ஜீனா, அது ஒரு கவர்ச்சியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த பிள்ளைகள் சோதனைகள் என்றால் என்ன? அவர்களை ஹலாலான முறையிலே பெற்றெடுத்தீர்களா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் கொடுத்தீர்களா என்றெல்லாம் கட்டாயமாக விசாரிக்க இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு வகையில் சோதனை, இன்னொரு வகையில் அவர்கள் எமது வாழ்க்கையின் அலங்காரம், கவர்ச்சி, இன்னொரு வகையில் பார்த்தால் எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி. நல்லடியார்கள் ஒரு துஆவை செய்வார்களாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமாரையும் சோடிகளையும் பார்க்கின்ற பொழுது குர்ரத்து அயுன், எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவர்களை மாற்றுவாயாக என்று துஆ செய்வார்களாம். நல்லடியார்கள் துஆ செய்வார்கள். சோதனையாக தரப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தைகளை, செல்வங்களை எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியானதாக, சந்தோஷமானவர்களாக மாற்றி தரும்படி அந்த நல்லடியார்கள் துஆ செய்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வகையில் எங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளை பாக்கியம், அவற்றை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே யஹபு லிமன் யஷாஉ இனாதன், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கிஃப்டாக, பரிசாக கொடுப்பான் என்று சொல்கிறான். தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பது போன்று ஆண் பிள்ளைகளையும் கொடுப்பான், இன்னும் சிலருக்கு இரண்டையும் கலந்து கொடுப்பான், இன்னும் சிலருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காமல் விட்டு விடுவான் என்றும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் ஹிபத்துன் என்பதாகும். ஹிபத்துன் என்றால் அன்பளிப்பு என்பது, கிஃப்ட் என்பது அல்லாஹு தஆலா தருகின்ற பரிசு. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சோதனை என்று சொல்லுகிறான், கண்ணுக்கு குளிர்ச்சி என்று சொல்லுகிறான், அதனை ஒரு அன்பளிப்பு என்று சொல்லுகிறான். நாங்கள் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பது முக்கியமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை பயங்கரவாதம், தீவிரவாதம், வறுமை, குற்றச்செயல்கள், போதை வஸ்து பாவனை என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார்களே, இதற்கான காரணம் என்ன? இந்த குற்றச்செயல்களிலே ஈடுபடுபவர்கள் யார்? இந்த பிரச்சனைகளோடு சம்பந்தப்படுபவர்கள் யார்? அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது, குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பயிற்சி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, அரவணைப்பு, இவை வீட்டிலே கிடைக்கவில்லை, பாடசாலையிலே கிடைக்கவில்லை. இதன் காரணமாக அவர்கள் இன்று பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, பிரச்சினை கூடியவர்களாக இன்று மாறியிருக்கிறார்கள். ஐந்தில் வளையாவிட்டால் ஐம்பதிலும் வளையாது என்று தமிழிலே சொல்லுவார்கள். நவீன விஞ்ஞான வழக்கத்தின்படி, நவீன உளவியலாளர்களுடைய கருத்தின்படி ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி 5 வயதோடு பூர்த்தி அடைகிறது. அந்த 5 வயதுக்குள் அந்த பிள்ளைக்கு தேவையானவற்றை நாங்கள் கொடுக்க மறுப்போமாக இருந்தால் அல்லது கொடுக்காமல் விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அது நிச்சயமாக பாதிக்கும். அந்த 5 வயது வரைக்கும் அந்த பிள்ளை வீட்டிலே தான் இருக்கிறது. தாயுடைய அரவணைப்பு, தகப்பனுடைய பாதுகாப்பு, இவையெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய ஆளுமையினுடைய விருத்தியிலே பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய வீட்டு சூழல், இரண்டாவது அவன் கல்வி கற்கின்ற பாடசாலை, மூன்றாவது அவன் வாழுகின்ற சமூக சூழல், அவன் சமூகத்திலே மீடியாவுடைய தாக்கம், இதையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. பாடசாலையிலே பெறுபேறுகள் சரியாக இல்லை என்று பாடசாலை அதிபரையும் அங்கிருக்கின்ற ஆசிரியர்களையும் குறை சொல்லுகிறோம். ஒரு பள்ளிவாயலில் இருக்கின்ற ஹதரத்தை குறை சொல்லுகிறோம், எங்களுக்கு உரிய முறையிலே அவர் தன்னுடைய கற்பித்தலை செய்யவில்லை என்று. ஆனால் ஒரு பிள்ளை மிக அதிகமான நேரம் கழிப்பது தன்னுடைய வீட்டில்தான். 6 மணித்தியாலங்களைத்தான் பாடசாலையிலே கழிக்கிறது, ஆனால் 1/3 நேரத்தை அது வீட்டிலே தான் கழிக்கிறது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இன்று பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டம் என்று பாடசாலையில் நடாத்தப்படுகின்ற பொழுது அங்கு பிரசன்னமாகின்ற பெரும்பாலானவர்கள் தாய்மார்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தகப்பன்மார் தங்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், சமூக உறவுகள் என்று போய்விடுகிறார்களே தவிர அந்த பிள்ளையினுடைய கல்வியினுடைய வளர்ச்சி, அந்த பிள்ளையினுடைய கல்வி ஒழுக்க வளர்ச்சியிலே எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெற்றாரை நாங்கள் மிக குறைவாகத்தான் கண்டுகொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, நாம் யாரை நோக்கி கையை நீட்டுகிறோம், யாரை நோக்கி நாங்கள் கையை நீட்டுகிறோம்? ஒரு 16 வயது ஒரு மாணவன் ஒரு பாடசாலைக்கு போகின்றான். ஒரு சம்பவம், அந்த பாடசாலையின் மரத்தடியில் இருந்து கொண்டு அவன் தினமும் அழுது கொண்டிருக்கிறான். அப்போது அந்த பாடசாலையின் ஆசிரியை வந்து அந்த மாணவனிடத்திலே கேட்கிறார், நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மாணவன் சொல்லுகிறான், நான் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வருகின்ற பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஒருவரை இன்னொருவர் தாக்கிக் கொள்வார்கள். அப்படியான ஒரு பரிதாபகாரமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் வீட்டை விட்டு வெளியே வருகிறேன். என்னுடைய தாய் சொல்லுவாள், மகனே நீ வீட்டு நீ பாடசாலைக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது நான் சில நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன். காரணம், அந்த அளவு தூரம் எனக்கு என்னுடைய கணவனால் உன்னுடைய தகப்பனால் எனக்கு தொந்தரவாக இருக்கிறது என்று என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் நான் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது சொல்லுவாள். அப்படியான ஒரு பேச்சை கேட்டுவிட்டு தான் நான் பாடசாலைக்கு வருவேன், நான் எப்படி நிம்மதியாக படிக்க முடியும்? என்னுடைய தாய்க்கு வீட்டிலே என்ன நடக்கிறதோ தெரியாது என்று அந்த மாணவன் சொன்னதாக அந்த ஆசிரியை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, வீட்டு சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்குமே காணாத நிம்மதியை அவர்கள் வீட்டிலே காண வேண்டும். வீடு என்பது அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான அருமையான ஒரு கருவறையாக இருக்கிறது. கருவிலே ஒரு பிள்ளை தங்கிவிட்டால் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாம் எத்தனையோ வகையான உணவு வகைகளை சாப்பிடுகிறோம். பத்தியன் இருக்கிறாள் தாய், ஊசிகளை போட்டுக் கொள்கிறாள், சில வகையான பயணங்களை கூட தவிர்க்கிறாள். காரணம், அந்த குழந்தை நல்ல மனதோடு பிறக்க வேண்டும், சுகாதாரமாக சுத்தமாக பிறக்க வேண்டும், தேக ஆரோக்கியத்தோடு பிறக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கருவறையை விட்டு வெளியே வந்துகின்ற அந்த பிள்ளை வீடு என்ற கருவறைக்குள் வந்ததற்கு பின்னால் நாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற மரியாதை என்ன, பாதுகாப்பு என்ன, நாம் அந்த பிள்ளையை எப்படி கவனமாக வளர்க்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, மற்றவர்களை நோக்கி நாங்கள் கையை நீட்டுகிறோம். 2012 ஆண்டு இந்த நாட்டின் சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எனப்படக்கூடிய சமூக சேவைகள் திணைக்களத்தினுடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது நான் சொல்லுவது சுமாராக 6 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள தகவல். இந்த நாட்டை பொறுத்தவரையில் 60% வீடுகளிலே டொமஸ்டிக் வயலன்ஸ் எனப்படக்கூடிய வீட்டு வன்முறைகள் நடைபெறுகிறது என்று அந்த புள்ளி விபரம் சொல்லுகிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றால் என்ன, வீட்டு வன்முறை என்றால் என்ன? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பகை, சண்டை, வாய்த்தக்கம், அந்த வீட்டு அல்லோல கல்லோலமாக இருப்பது, அங்கிருக்கின்ற சட்டிகளையும் முட்டிகளையும் தூக்கி வீசுவது, மோசமான வார்த்தைகளால் ஒருவரை இன்னொருவரை ஏசிக் கொள்வது, இப்படியான சூழ்நிலையில் தான் நாம் வாழக்கூடிய இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, ஒரு நாளைக்கு இந்த தேசத்திலே இந்த சிறிய நாட்டிலே 400 விவாகரத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விவாகரத்து வரையும் போகின்றவர்களுடைய தொகை குறைவு. எப்படியாவது சமாளித்துக் கொண்டு வாழ்வோம் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். பேசாமல் இருப்பார்கள், சண்டை பிடித்துக் கொள்வார்கள், வாய்ப்பக்கங்களிலே ஈடுபடுவார்கள். இதுதான் வீட்டு சூழல் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எப்படி அந்த வீட்டிலே நிம்மதியாக இருப்பார்கள்? அவர்கள் எப்படி அந்த வீட்டிலே பக்குவமாக வளருவார்கள்? ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே அந்த பிள்ளையினுடைய வீட்டு சூழலுக்கு பெரியதொரு பங்கு இருக்கிறது. அந்த வீட்டிலே நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை நினைக்க வேண்டும், எனக்கு எங்குமே கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் வரவேற்பும் பாதுகாப்பும் என்னுடைய வீட்டிலே கிடைக்கிறது என்று. அந்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை, பாப்பா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீர்கள், நீங்கள் எப்போது மீண்டும் வருவீர்கள், நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தகப்பனோடு அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தேவைப்படுகிறது, ஒரு இறுக்கமான தொடர்பு தேவைப்படுகிறது. நாம் அந்த அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பனாக இருக்கின்ற பொழுது நாம் எமது பிள்ளையை வைத்திருக்கிறோமா? அல்லது இந்த தகப்பன் இந்த வீட்டிலிருந்து வெளியே இருக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் இருக்கும் என்று நினைக்கின்ற மனைவிமாரும் பிள்ளைகளும் இருக்கின்ற வீடுகளாகத்தான் எமது வீடுகள் இருக்கின்றனவா? அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், கட்டாம் தரையாக இருக்கின்ற ஒரு பூமியிலிருந்து நல்ல ஆரோக்கியமான வித்துக்களையும் மரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த வீடு பசுமையான வீடாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு படிப்பதற்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு பிள்ளையை ஒரு வைத்தியரிடத்திலே அழைத்து வருகிறார்கள், தாயும் தகப்பனும் அழைத்து வருகிறார்கள். அந்த மாணவனுடைய வயதும் 16 இருக்கிறது. அந்த இரண்டு பேரும் சொல்லுகிறார்கள், உளவியல் மருத்துவரிடத்திலே எங்களுடைய பிள்ளை சொல்லு கேட்பதில்லை, விரலி பண்ணுகிறான், எடுத்ததுக்கெல்லாம் ஏசுகிறான், கட்டுப்படுவதில்லை, எனவே இந்த பிள்ளையை சற்று பாருங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அந்த வைத்தியர் அந்த பிள்ளையை தனியாக அழைத்து, உனக்கு என்ன நடந்தது, நீ எப்படி நடந்து கொள்கிறாய், உன்னை பெற்றவர்கள் அல்லவா தாயின் தகப்பனும் என்று கேள்வி கேட்ட பொழுது அந்த பிள்ளை சொன்ன தகவல் என்ன, என்னுடைய தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து சுமாராக 6 எனக்கு தேவையான அன்பும் பராமரிப்பும் கிடைக்கவில்லை. எனது தாய் தொழில் செய்வதற்காக வேண்டி வீட்டை விட்டு போவாள். போகின்ற சந்தர்ப்பத்திலே அது காலை வேளையாக இருக்கும், நானும் பாடசாலைக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருப்பேன், ஆனால் என்னுடைய உடுப்பை உடுத்து விடுவதற்கோ எனக்கு தேவையான சாப்பாட்டை தண்ணீரை தருவதற்கோ எனது தாய்க்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் நான் சிறு பிள்ளை என்ற வகையிலே 6 இருக்கின்ற பொழுது சில தப்பு தவறுகளை செய்வேன், எனக்கு உடனடியாக அந்த தாய் அடிப்பாள். அந்த வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருந்தேன். 6 முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எனது தாயும் தகப்பனும் என் மீது இரக்கம் காட்டவில்லை. எனவே நான் எப்படி என்னுடைய தாயும் தகப்பனையும் இரக்கமாக பார்ப்பது என்று அந்த பிள்ளை பதிலளித்ததாக அந்த வைத்தியர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அமானிதங்கள், எங்களுக்கு தரப்பட்ட சொத்துக்கள் அவர்கள் மரக்கட்டைகள் அல்ல. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, அன்பு தேவை இருக்கிறது. அப்ரஹாம் மஸ்லோ எனப்படக்கூடிய ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், தியரி ஆஃப் நீட்ஸ் என்று இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று சில தேவைகள் இருக்கின்றன. எங்களுடைய பெற்றார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சுகையினம் வந்துவிட்டால் மருந்து எடுத்துக் கொடுத்து விட்டால், அவர்களுக்கு பாடசாலைக்கு தேவையான கொப்பியையும் புத்தகத்தையும் வாங்கி கொடுத்து விட்டால், அவர்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்து வாங்கி கொடுத்து விட்டால் எல்லா தேவைகளும் முடிந்து விட்டன என்று. அப்படியல்ல சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உணவு தேவை அடிப்படையான தேவை, அவர்களுக்கு உடுப்பு தேவை அடிப்படையான தேவை, அவர்கள் கற்பிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் தேவை அடிப்படையான தேவை. அதனை நாங்கள் நஃபக்கா என்று அரபிலே இஸ்லாமிய பரிபாசையிலே சொல்லுகிறோம். பிள்ளையை பெற்றெடுத்தால் கட்டாயமாக செலவினங்களை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அது ஒரு தகப்பனுடைய ஒரு கணவனுடைய கடமையாக இருக்கிறது. அதனை பற்றி மட்டுமல்ல நாங்கள் யோசிக்க வேண்டும். எமது பிள்ளை எங்களோடுதான் அதிகமான நேரத்தை கழிக்கிறது, எங்களிடமிருந்து அது நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறது. எங்களுடைய அட்டாச்மெண்ட், எங்களுடைய இன்வால்மெண்ட், நாங்கள் அவர்களோடு ஈடுபாடு காட்ட வேண்டும், அவர்களை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க வேண்டும், ஒரு நண்பனாக பார்க்க வேண்டும். எதிர்காலத்திலே ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக, ஒரு அதிபராக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாபிஸாக, ஒரு முஃப்தியாக வர இருப்பவன் தான் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிள்ளையினுடைய, குறிப்பாக ஒரு சிறு குழந்தையினுடைய உள்ளத்தை ரடார் எனப்படக்கூடிய இந்த கருவி கோப்பிடுவார்கள். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பீர்கள், அங்கு ஒரு கருவி சுத்திக்கொண்டே இருக்கும், ராடார் என்று சொல்லுவோமே. எந்த தொலை தூரத்திலே ஒரு விமானம் வந்தாலும் அதனுடைய திரையிலே அது பட்டுவிடும். அதுபோன்றுதான் ஒரு குழந்தையினுடைய உள்ளம். அந்த குழந்தை எங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் அது கவனமாக செவிமடுக்கிறது. எங்களுடைய உடைநடை பாவனையை பார்க்கிறது. நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கின்றன, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு எப்படி, பக்கத்து வீட்டாரோடு எப்படி பேசிக் கொள்கிறார்கள், வீட்டுக்கு வருகின்ற சாதாரணமான ஆக்களுக்கோடு எப்படி பேசுகிறார்கள், அவர்கள் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்றதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் நினைப்பது போன்று அது சிறு பிள்ளை அல்ல. நவீன உளவியலாளர்கள் மருத்துவர்களுடைய கருத்தின்படி வயிற்றுக்குள் குழந்தை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அதனுடைய ஆளுமையினுடைய விருத்தி ஆரம்பிக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமந்திருக்கின்ற பொழுது குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற பழக்கம் உள்ளவளாக இருப்பாளாக இருந்தால், அந்த வீட்டிலே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமாக இருந்தால், அந்த வீட்டிலே இருக்கின்ற மற்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை அதனை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறது, கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு தாய் இசையிலும் நடனத்திலும் கவனம் செலுத்துபவளாக இருந்தால், ஒரு தகப்பன் அந்த வீட்டிலே சண்டை பிடித்துக் கொண்டிருப்பாராக இருந்தால், அது அந்த கருவிலே இருக்கின்ற பிள்ளையை கூட பாதிக்கிறது என்று மகப்பேற்று மருத்துவர்கள் மிக உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பிள்ளையினுடைய வளர்ப்பு என்பது பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் அல்ல, பிள்ளை கிடைப்பதற்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வதற்கு முன்னால் துஆ செய்து கொள்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய தாயின் தகப்பனும் பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்த பிள்ளையை நாங்கள் நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் எமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய சொத்துக்கள். நாளை மறுமையிலே அவர்கள் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை பற்றி சொன்னார்கள். முதலாவது ஒரு மனிதனுடைய சொத்து, இரண்டாவது அந்த மனிதனுடைய பிள்ளை, மூன்றாவது அவனுடைய அறிவு. ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அந்த மூன்றினுடைய எல்லாவற்றினுடைய வேலைகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த மூன்றை தவிர, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஹலாலான முறையிலே சம்பாதித்து நல்ல காரியங்களுக்கு கொடுத்து சதக்கத்துல் ஜாரியாவுக்காக வேண்டி பணங்களை கொடுத்திருந்தால் கபருக்கும் அதனுடைய நன்மை வரும். புத்திசாலித்தனமான மனிதன். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் தரக்கூடிய அறிவு. படித்த கல்வியை தனக்குள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்ட மனிதன் கபரிலே சென்று அந்த அறிவினால் பயனடைவான். அவன் நிறைய மாணவர்களை உருவாக்கி இருப்பான், நிறைய புத்தகங்களை அவன் எழுதியிருப்பான், நிறைய விரிவுரைகளை அவன் செய்திருப்பான். அதனால் பலர் பயன் பெற்றிருப்பார்கள். அவன் கபரிலே சென்று நிம்மதியாக அதனுடைய பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். மூன்றாவது மனிதன் யார், வலதும் சாலிஹுன், உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு சாலிஹான பிள்ளையை விட்டுவிட்டு சென்றான், அவனுக்காக வேண்டி அவன் பிரார்த்திக்கிறான். அந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனை அந்த கபருக்குள் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த பிள்ளை உலகத்திலே இருந்து சாலிஹான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் அவனுக்கு அது பிரயோசனத்தை கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று உலகத்தில் இருக்கின்ற சூழ்நிலை தலைகீழாக இருக்கிறது, தலைகீழாக இருக்கிறது. தம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு துஆ செய்வது எப்படி போனாலும், துஆ செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, தம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு ஏசுகின்ற அடிக்கின்ற உதைக்கின்ற கவனிப்பாரில்லாமல் விடுகின்ற பிள்ளைகளைத்தான் நாங்கள் அதிகமாக இந்த சமூக அமைப்பிலே உற்பத்தி செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிச்சம் கவனமாக சிந்தித்து பார்ப்போம், ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாரை உருவாக்கி இருக்கிறோம், எமக்கு துஆ செய்பவர்களை உருவாக்கி இருக்கிறோமா, அல்லது எங்களுக்கு எதிராக பதுவா செய்பவர்களை உருவாக்கி இருக்கிறோமா? சுமார் 6-7 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே அமைச்சராக இருந்த பேராசிரியர் விஸ்வ வர்ணப்பாள அவர்கள் ஒரு எல்டர்ஸ் ஹோம் எனப்படக்கூடிய ஒரு வயோதிபர் மடத்தை சிறப்பு விழா செய்வதற்காக வேண்டி சென்றிருந்தார். அந்த வைபவத்திலே அவர் உரை நிகழ்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் இருக்கின்ற வயோதிபர் மடங்களிலே இருக்கின்ற பெரும்பாலான வயோதிபர்கள் யார், அவர்களுடைய பிள்ளைகள் டாக்டர்மார், இன்ஜினியர்மார், லாயர்மார், பெரிய படித்தவர்கள், பெரிய அந்தஸ்துகளிலே உள்ளவர்கள், அப்படியானவர்களுடைய தாய் தகப்பன் தான் மிக அதிகமாக எல்டர்ஸ் ஹோமிலே இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுக்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால், கல்வியை கொடுத்த அளவுக்கு ஆன்மீக பக்குவத்தை, பண்பாடுகளை அந்த தாய் தகப்பன் கொடுக்க தவறியதனுடைய விளைவைத்தான் இப்போது அவர்கள் இந்த வயோதிபர் மடங்களிலே இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் அதனுடைய யதார்த்தத்தை சரியாக புரிந்து அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், டாக்டரை உருவாக்க வேண்டும், இன்ஜினியரை உருவாக்க வேண்டும், லாயர்ஸ் எங்களுக்கு தேவை, ஆனால் ஈமானும் பக்குவமும் அகலாக்கும் உள்ள லாயர் தான் எங்களுக்கு தேவையே தவிர, சுயநலமிக்க, மற்றவரை சுரண்டுகின்ற, தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்காது, தன்னுடைய உறவினர்களை கூட உதாசீனம் செய்கின்ற அப்படிப்பட்ட கல்வியாளர்கள் இந்த சமூகத்துக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தாய் தகப்பனுடைய பொறுப்பு மகத்தானது. அவர்கள் தங்களுடைய பொறுப்பை கவனமாக செய்ய வேண்டும், நுணுக்கமாக செய்ய வேண்டும். சொத்துக்களை எங்கிருந்து தேடினீர்கள், எங்கிருந்து எப்படி பாதுகாத்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள் என்று கேட்பது போலவே, பிள்ளைகளை ஹலாலாக கட்டீர்களா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தியரி ஆஃப் நீட், தேவைகள், பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்கின்றன. சாப்பாட்டு தேவை, அறிவு தேவை, சுகாதார தேவை என்றெல்லாம் தேவைகள் இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு தேவைதான் அன்பு தேவை என்பதாகும். அன்பு என்பது தேவைப்படுகிறது, இரக்கம் தேவைப்படுகிறது, பாசம் தேவைப்படுகிறது, அவர்களோடு பேசுகின்ற பேச்சிலேயே நளினம் தேவைப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்றவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளோடு பேசினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. யா புனைய, எனது அன்புக்குரிய மகனே என்று செல்லமாக அழைப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள், யா அபி என்று சொல்லவில்லை, என்னுடைய வாப்பாவே என்று சொல்லவில்லை, யா அபதி, என்னுடைய அன்புக்குரிய வாப்பாவே. அந்த வார்த்தையிலேயே ஒரு நளினம், ஒரு இங்கிதம், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் பிள்ளைகளோடு பேச வேண்டும், பிள்ளைகளை உத்தமிட வேண்டும். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு நாள் வருகிறார்கள். அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முத்தமிடுவது என்பது ஒரு சுன்னா, கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். பிள்ளைகளை மூந்து கொள்ள வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும். அப்போது அக்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களில் எவரையுமே இதுவரைக்கும் இது போன்று மோந்து கொண்டது கிடையாது, முத்தமிட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா இரக்கத்தை பறித்துக் கொண்டதற்கு நான் என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். இரக்கம் உள்ளவனாக ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லது செய்கின்ற பொழுது பாராட்ட வேண்டும், வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கட்டாயமாக வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும், அது மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், முத்தமிட்டு விட்டு தான் வீட்டை விட்டு போக வேண்டும். வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிவிட்டு புன்னகையோடு உள்ளுக்குள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உரிமைகளை நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? பிள்ளைகள் அவர்களுடைய சூழல், அவர்களுடைய வட்டம் மிகவுமே குறுகியது சகோதரர்களே. நாங்கள் இந்த உலகமெல்லாம் சுற்றி வருவோம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், அவர்களுடைய வட்டம் மிகவும் குறுகியது. அந்த வட்டத்துக்குள் அவர்கள் சுரண்டு கொண்டிருப்பார்கள். அதற்குள் இருக்கின்ற மனிதர்களிடமிருந்து அவர்கள் அரவணைப்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். வீட்டுக்கு வருகின்ற பொழுது தகப்பனுடைய கையை பார்ப்பார்கள், பேகை பார்ப்பார்கள், ஏதாவது ஒன்று கொண்டு வந்தீர்களா என்று கேட்பார்கள், அக்கறையோடு கேட்பார்கள், ஆர்வத்தோடு கேட்பார்கள், உரிமையோடு கேட்பார்கள். ஆக குறைந்தது ஒரு ரூபாய்க்காவது ஒரு பயணம் போய்விட்டு வருகின்ற பொழுது ஒரு தொகையாவது எதிர்பார்ப்பார்கள் என்றால் அது தகப்பனிடம்
இருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அன்பு. அவர்களை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வது, அவர்களை முத்தமிடுவது, அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு அறிவது, பாடசாலைக்கு போய்விட்டு பிள்ளை வருகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய குப்பியை எடுத்து சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு வரையறையே கிடையாது. சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற யாரு பார்த்தாலும் அந்த சந்தோஷம் வரமாட்டார். ஒரு சித்திரத்தை வரைந்து ஒரு பிள்ளை கொண்டு வந்து ஒரு தகப்பனிடத்திலே நீட்டி பாப்பா இதனை பாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதனை ரசிக்க வேண்டும், அதனை பார்க்க வேண்டும், அதனை மெச்ச வேண்டும். அதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதனை பெருமைப்படுத்திக் கொண்டு ஏசாமல் நாங்கள் அந்த பிள்ளை கேட்கும் எங்களுக்கு பென்சில் வாங்கி தாருங்கள், கலர் வாங்கி தாருங்கள் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது அவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை வாங்கி நாங்கள் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அளவுக்கு மிச்சம் செல்லம் கொடுப்பதும் தவறு, அளவுக்கு மிச்சம் கடினமாக இருப்பதும் தவறு. இரண்டுக்கும் மத்தியில் தேவையான அளவு இரண்டையும் கொடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. கேட்கின்ற அனைத்தையும் கொடுக்கின்றவர்களாக பெற்றார் இருக்கக்கூடாது. தற்போது நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு தவறுதான், பிள்ளைகள் ஏதாவது பிறழி பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கையிலே நாங்கள் டெப்பை கொடுத்து விடுவோம், ஹேண்ட் போனை கொடுத்து விடுவோம். அதற்கு அவர்கள் எடிக்ட் ஆகிறார்கள், அதற்கு அவர்கள் அதிலே மூழ்கி போகிறார்கள். பாடசாலைக்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்து போனை கையில் எடுத்து அதிலே ஒரு கேம் விளையாட வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர பாடசாலை கல்வியிலே அவர்களுக்கு நாட்டம் குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் என்ன? அந்த ஆய்விலே சொல்லப்படுகிறது, அமெரிக்காவிலே கல்வியிலே பின்தங்கி இருந்ததற்கான காரணங்களை ஆய்வு செய்தார்கள். 65% காரணம் பிள்ளைகள், பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் இந்த சோசியல் மீடியாவிலே காலத்தை கடத்துவதுதான். எனவே சோசியல் மீடியா எனப்படுகின்ற இந்த பேஸ்புக், இந்த வாட்ஸ்அப், இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த நவீன முறைமைகளிலே பிள்ளைகள் கூடுதலான நேரத்தை கழிப்பதனால் அவர்களுக்கு அதிலேதான் ஆர்வம் இருக்கிறதே தவிர கல்வியிலே ஆர்வம் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு தேவைதான், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவற்றை நாங்கள் வாங்கி கொடுக்க கூடாது. வாங்கி கொடுத்தாலும் அதிலே கண்காணிப்பும் வரையறையும் கட்டுப்பாடும் கட்டாயம் தேவைப்படுகிறது. இந்த காலத்திலே ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணிவிட்டால் அல்லது நல்ல ரிசல்ட்டை எடுத்துவிட்டால் ஒரு தகப்பன் கொடுக்கின்ற பரிசு ஒரு டெப்பாக இருக்கிறது அல்லது ஒரு ஹேண்ட் போனாக இருக்கிறது என்றால் அது நல்ல பரிசு அல்ல. அது அந்த பிள்ளையை கஷ்டத்திலே வீழ்த்துவதற்கு செய்யப்படுகின்ற ஒரு பரிசு என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறுவர்கள் மாத்திரமல்ல பெரியவர்களும் கூட தற்போது ஹேண்ட் போனுக்கு எடிக்ட் ஆகி இருப்பதை, அதிலே மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் அவர்களுடைய ஸ்லீப்பிங் சைக்கிள் எனப்படக்கூடிய தூக்கத்துக்கு வழங்கப்படக்கூடிய நேரம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது, மூளை பாதிக்கப்படுகிறது, அவருடைய அன்றாட காரியங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை நமது ஹேண்ட் போனிலே கையை வைத்திருக்கிறோம், அதிலே நாம் எதனை பார்க்கிறோம் என்பதெல்லாம் மிக முக்கியமானது. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதிகமான நேரம் எமது ஹேண்ட் போனிலே கடத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இன்று சுபூக்கு போகவில்லை, நாம் இன்று குர்ஆன் ஓதவில்லை, நாம் இன்று வீட்டிலே இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் நாம் ஹேண்ட் போனிலே தான் இருக்கிறோம் என்றதை எமது பிள்ளைகள் பார்க்கின்ற பொழுது அவர்களும் நினைப்பார்கள், நாமும் அதிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் என்ன என்று. எல்லாம் சோத்துக்கு போன்ற உப்பு மாதிரி நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவை அட்டுமீறுவதற்கு நாங்கள் அனுமதித்தால் எமது வியாபாரத்தை பாதிக்கும், எமது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், எமது பொருளாதாரத்தை பாதிக்கும், எமது சுகாதாரத்தை அது பாதிக்கும். சில தகப்பன்மார் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவார்கள், வந்தாலும் கூட மேசையிலே போனை வைத்துக் கொண்டு தள்ளி கொண்டிருப்பார்கள். அங்கிருக்கின்ற பிள்ளை தன்னுடைய தகப்பன் ஒரு சில நிமிஷங்கள் என்னோடு உரையாட வேண்டும் என்று அந்த பிள்ளை எதிர்பார்ப்பார், மனைவி எதிர்பார்ப்பார், ஆனால் அவருக்கு அது நாட்டம் கிடையாது. அவர் தொழில் செய்து விட்டு வந்தால் அவர் முதலாவது அங்கிருக்கின்ற சேனல்களை ஒவ்வொரு சேனல்களாக மாற்றி மாற்றி செய்தி பார்ப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பார். அல்லது தன்னுடைய ஹேண்ட் போனுக்கு வந்த மெசேஜ்களை பார்ப்பதற்கும் தனக்கு வந்த கோல்களுக்கு ஆன்சர் பண்ணுவதற்கும் நேரத்தை ஒதுக்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை மாத்திரம் சொல்ல வேண்டும், எமது மனைவிக்கும் எமது பிள்ளைகளுக்கும் எமது நேரத்திலும் காலத்திலும் நியாயமான அளவு நாம் ஒதுக்க தவறுவோமாக இருந்தால் நாம் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் எங்களுக்காக வேண்டி அவர்கள் நேரம் ஒதுக்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் வயோதிபர் மடங்கள் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைந்தது ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணிக்காலத்தையாவது எமது குடும்பத்தாரோடு இருந்து கலகலப்பாக போனை ஓப் பண்ணி வைத்துவிட்டு சிரிப்பதற்கும் மகிழ்வதற்கும் கலந்துரையாடுவதற்கும் நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அது பெரிய ஆபத்திலே முடிந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டிலே ஒருவராகத்தான் இருப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய தாவா பணியிலே ஈடுபட்டவர்கள். அவர்களை விடவும் பெரிய சீர்திருத்தவாதி உலகத்தில் யார் இருக்க முடியும்? அப்படி இருந்தும் சுபஹானல்லாஹ், வீட்டுக்கு வந்தால் இரண்டு பேர பிள்ளைகளையும் கையில் எடுத்துக் கொள்வார்கள், வீட்டிலே தவழுவார்கள். தவழுகின்ற பொழுது இரண்டு பிள்ளைகளும் முதுகிலே ஏறிக்கொள்வார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலாவும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வாறு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இரண்டு பேர பிள்ளைகளையும் பார்த்து சொல்வார்கள், நியமல் ஜமலு ஜமலுக்குமா நியமல் ஹம்லானி அலைய, நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஒட்டகம் நல்ல ஒட்டகம், இந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற இரண்டு பேரும் மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லி சொல்லி தவழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துக்கே அருளாக அனுப்பப்பட்ட கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இருப்பார்கள். நான் ஒரு பெரிய நபி அல்லவா, நான் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி, நான் எப்படி இறங்கி போக முடியும் என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். வீட்டிலே பிள்ளைகளோடு விளையாட வேண்டும் சகோதரர்களே, பிள்ளைகளோடு கொஞ்ச வேண்டும், பிள்ளைகளுடைய கவலைகளை செவிமடுக்க வேண்டும். அது எங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பக்கத்து வீட்டாருடைய பிள்ளைகள். இப்படியான இரக்க சுபாவம் எங்களுடைய உள்ளத்திலே கட்டாயமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாவற்றுக்கும் முன்பதாக நாங்கள் சாலிஹானவர்களாக இருந்தால்தான் எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா சாலிஹானவர்களாக மாற்றுவார். குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வசனம் வருகிறது, ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேரும் பயணம் போகிறார்கள். ஒரு கிராமத்துக்கு போய் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு ஒரு சுவர் விழுந்து கிடக்கிறது. அந்த சுவரை ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி நிமித்தி வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணம் கேட்கிறார்கள். ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன, அந்த சுவர் இருக்கிறது இந்த நகரத்திலே இருக்கின்ற இரண்டு யத்தீம்களுக்கு சொந்தமானது, இரண்டு யத்தீம்களுக்கு சொந்தமானது. அந்த யத்தீம்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தகப்பன் மௌத்தாகிவிட்டார், அவர் உயிரோடு இருக்கின்ற போல ஒரு புதையலை அந்த சுவத்துக்கு அருகிலே அவர் புதைத்து வைத்திருந்தார். இப்போது அந்த சுவர் விழுந்து விட்டது, எனவே புதையல் வெளியே வந்துவிட்டால் அந்த இரண்டு யத்தீம்களும் அந்த புதையலை அனுபவிக்க முடியாமல் வேறு யாரும் எடுத்து விடுவார்களோ என்று பயந்து நான் அந்த சுவரை நிமித்தி வைத்தேன். அவர்கள் இரண்டு பேரும் பெரியவர்களாக மாறியதற்கு பின்னால் அந்த புதையலை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லிவிட்டு, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரண்டு பேருடைய தகப்பன் சாலிஹானவராக இருந்தார், ரஹ்மத்தன் மிர் ரப்பி, எனவே ரட்சகனுடைய அருளின் காரணமாக நான் இந்த வேலையில ஈடுபட்டேன் என்று ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நல்லவர்களாக இருந்தால் எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான், நாம் வஃபாத்தானதற்கு பின்னாலும் அவர்களை பாதுகாப்பான். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக இருக்க வேண்டும், எமது தொழுகையை நேரத்துக்கு தொடக்கூடியவர்களாக, பாவங்களில் இருந்து தூரமானவர்களாக, உலகத்தில் இருக்கின்ற அடியார்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, இந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருப்பவர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதனுடைய தாக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக கூடுதலான கவனம் எடுப்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய பேர பிள்ளைகளை மற்றும் உண்டான அனைவருடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீ மாற்றித் தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையை வரக்கத்தை நீ ஏற்படுத்துவாய்.